நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பொதுவாகவே தென்னை மரத்துலேருந்து தேங்காயோ இல்லை இளநியோ பறிச்சிட்டு வர்றதுன்றது ஒரு மிகப்பெரிய கடினமான வேலை. ஏன்னா தென்னை மரம்ன்றது ரொம்ப பெரிய மரம், அதுலேருந்து தேங்காயை பறிச்சிட்டு வர்றது அப்படின்றது ஈஸியானது கிடையாது. ஸோ அந்த வேலையை ஈஸியாக்குறதுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சிந்தித்தோப்பு என்ற கிராமத்தை சேர்ந்த விவசாயி பெனின்லா கிங்ஸ்லி என்பவரும் அந்த கருவியை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அந்த கருவியை பற்றி பல தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். வாங்க நேர்களே, நிகழ்ச்சியை கேட்டு மகிழலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு விவசாயத்துல கருவிகளுடைய பயன்பாடு அப்படிங்கிறது நிறைய இருக்குது. தினசரி நம்ம விவசாயம் செய்யணும் அப்படின்னாலே அது ஒரு டிராக்டராக இருக்கட்டும், நிறைய கருவிகள் வந்து நமக்கு நிறைய அறிஞர்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அதை நம்ம பயன்படுத்திட்டே வர்றோம். அந்த வகையில் இன்னைக்கு உங்களை நேர்காணல் எடுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். முதல்ல உங்களை பற்றின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய புதுகை பண்பலை நேர்களுக்காக செஞ்சுக்கங்க ஐயா.
என்னோட பேரு பெனின்லால் கிங்ஸ்லி. என்னோட சொந்த ஊர் வந்து நாகர்கோயில், கன்னியாகுமரி மாவட்டம். நான் படித்தது வந்து பி மெக்கானிக்கல், அதுக்கப்புறமா ஒரு 16 வருஷம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணேன். அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்ம விவசாய எக்யூப்மெண்ட்ஸ் ஃபார்ம் மிஷினரிஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டில் முதல்ல வந்து தென்னை மரத்துக்கு இப்போ வந்து எல்லாமே ஆட்கள் தான் ஏறிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துக்கு பிறகு, ஒரு 10-15 வருஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி ஏறக்கூடிய ஆட்களுடைய பற்றாக்குறை வரும் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு, ஆட்களை ஏறாமல் ஒரு கருவி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு நாங்கள் இந்த முயற்சியில் 2017 ஈடுபட்டோம். அதனுடைய ஒரு பலன்னா இப்போ வந்து ஒரு ஒரு கருவி வந்து ரெடி ஆயிருக்கு, ஒரு மிஷினரி ரெடி ஆயிருக்கு. இனி அதை வந்து நாங்கள் ஒரு 6 மந்த்ல மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்.
ஐயா, இப்ப தேங்காய் வெட்டும் கருவி அப்படின்னு சொல்றப்ப இதனுடைய வடிவமைப்பு அப்படிங்கிறது, வடிவமைப்பு மற்றும் அமைப்பு, அதை எப்படி செயல்படுத்தினீங்க, அது எப்படி எல்லாம் செயல்படுது, அதனுடைய கருவியை அமைக்கிறதுக்கு எப்படி நீங்க திட்டமிட்டு செயல்பட்டீங்க, உங்களுடைய அனுபவங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கங்க ஐயா.
இந்த கருவிங்கிறது வந்து நமக்கு ஒரு ட்ராலி வச்சிருக்கோம், அந்த ட்ராலிக்கு மேலதான் இந்த கருவியை வந்து உட்கார வச்சிருக்கோம். அந்த ட்ராலி தான் வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனாலும் கொண்டு போகலாம், இல்லது ஒரு மரத்துல இருந்து இன்னும் பக்கத்துல இன்னொரு மரத்துக்கு எடுத்துட்டு போனாலும் ட்ராலியை வச்சு கொண்டு போவோம். அதனால இதை வந்து நம்ம இந்த மிஷினை வந்து நம்ம கையில தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிற தேவை கிடையாது, ட்ராலியில வச்சு கொண்டு போகலாம். ட்ராலியில நாங்க மோட்டரைஸ் பண்ணிருக்கோம், அதனால வந்து நம்ம மோட்டர் ஆன் பண்ணி விட்டா ட்ராலி அது பாட்டு மூவ் ஆகும். நம்ம வந்து அந்த எங்கெங்க திருப்பணுமோ அங்க மட்டும் திருப்பி நம்ம கொடுத்துக்கிட்டா போதும். அப்புறம் இந்த ட்ராலியை கொண்டு நம்ம அப்படியே மரத்துக்கு கீழே கொண்டு அப்படியே சேர்த்து விட்டுடலாம், மரத்தோட சேர்த்து விட்டுடலாம். விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மிஷின் அப்படியே மரத்தை பிடிச்சிக்கும், பிடிச்சிட்டு நம்ம லாக் பண்ணி விட்டுட்டோம்னா அது மரத்துக்கு மேலே ஏறி போயிட்டே இருக்கும். நாம் வந்து கீழே ட்ராலியோட கொஞ்சம் தள்ளி ஒதுங்கி நின்றுட்டு அந்த மிஷினில் வந்து கேமரா இருக்கு, அந்த கேமராவை நம்ம கையில் இருக்கக்கூடிய டேபில் பார்த்து நமக்கு அது எந்த கொலையை வெட்டணுமோ நம்ம வந்து அதுக்கு முன்னே பார்த்து மேலே பிளேடை கொண்டு போய் நம்ம கட் பண்ணி கீழே போட்டோம். ஸோ ஆரம்பத்தில் நாங்கள் ரொம்ப சிம்பிளாக 1-2 பொசிஷனிங் எல்லாம் வச்சு பண்ணணும், பட் நம்ம ட்ரையல் எடுக்க எடுக்க அதில் நிறைய ஃபீச்சர்ஸ், நிறைய கூடுதல் பொசிஷனிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வந்தோம். ஸோ இப்போதைக்கு ஒரு 6 பொசிஷனிங் சிஸ்டம்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம்.
ஐயா, நீங்கள் இப்போ இந்த சிங்கப்பூர், சீனா போன்ற பல்வேறு வெளிநாடுகளுக்கு போய் பார்த்து அதனுடைய விவசாயத்தின் அனுபவங்கள்லாம் பார்த்துக்கிறதா சொல்லியிருக்கீங்க, அந்த நாடுகளில் இந்த விவசாயத்தினுடைய கருவியினுடைய பயன்பாடு எப்படி இருந்தது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா.
ஆமாம், நான் தொழில் ரீதியாக நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி டெவலப் கண்ட்ரிஸ் போயிருக்கேன், US போயிருக்கேன். ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிகல்ச்சரில் வந்து லேபர்ஸ், இந்த ஃபார்மர்ஸ் ஈடுபடுறது வந்து குறைவு. அது பெரும்பாலும் வந்து பெரிய பெரிய பண்ணைகளாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து பெரிய பெரிய பல்க் மிஷினரிஸ் வச்சு தான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி சின்ன ஃபார்ம்ஸாக இருந்தாலும் அங்கே வந்து எல்லாமே வந்து ஒரு மிஷினரிஸ் பேஸ்டு, அதாவது வந்து ஒரு ஒரு ஸ்கில், ஒரு ஆட்களுடைய ஸ்கில் தேவைப்படாத அளவுக்கு அவங்க வந்து அந்த மிஷினரிஸை மட்டும் இயக்கிக்கிட்டு பயன்படுத்துற மாதிரி இருக்கு. ஆனா தென்னமரம் ஏறதுக்கு இந்த மாதிரி பிரான்ச்லெஸ் ட்ரீஸ், தென்னமரமா இருக்கட்டும், பனைமரமா இருக்கட்டும், பாக்கு மரமா இருக்கட்டும், இல்ல பேரிச்சி மரமா இருக்கட்டும், இந்த மாதிரிப்பட்ட மரங்கள் ஏறதுக்கு இது வரைக்கும் எக்யூப்மெண்ட்ஸ் அங்கேயும் இல்லை. ஸோ அதுதான், அதை நம்ம தான் முதல்ல அதை வந்து கொண்டு வந்திருக்கோம்.
ஐயா, இப்ப முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நபர் வந்து தென்னமரத்துல வந்து ஏறி தேங்காய் பறிக்கிறாரு அப்படின்னா, அந்த தென்னமரத்துல மேல ஏறி ஒரு அறுவல் வச்சிருப்பாரு, அந்த தென்னை அந்த இதெல்லாம் வந்து கட் பண்ணி விடுவாரு, அது கீழே விழுகும், அதை நம்ம சேமிச்சு நம்ம கொண்டுருவோம். இப்ப அந்த கருவி அப்படின்னு சொல்றப்ப, இத கருவியினுடைய பயன்படுத்தி தென்னமரத்தினுடைய அந்த தேங்காய்கள் இளநியை எடுக்கிறதுக்கும், ஒரு தனி மனிதர் ஏறி அந்த இளநீரை பறிக்கிறதுக்கும் என்னங்க வித்தியாசம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
இப்ப வித்தியாசங்கிறது முக்கியமான வித்தியாசம், நம்ம ஒரு ஆள் வந்து ஏறி போனோம் இப்ப இருக்கக்கூடிய எல்லா சூழல்லையும். அதாவது வந்து ஒரு சிலர் வந்து கையில காலில் வந்து தலை நார் போட்டு ஏறி போவாங்க, அதாவது காலில் நார் கட்டிட்டு, அல்லது சிலர் வந்து சில கேலிபர்ஸ் யூஸ் பண்ணிட்டு, அதாவது சின்ன சின்ன எக்யூப்மெண்ட் மாதிரி இருக்கு, அதை வச்சுட்டு அதை மரத்துல மாட்டி அதை தூக்கி 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 மேலே ஏறி போவாங்க. ஸோ எல்லா இருக்கக்கூடிய எல்லா மெத்தட்லையுமே ஒரு ஆள் மேலே ஏறி போக வேண்டிய தேவை இருக்கு. நம்மளோட மிஷின்ல வந்து முக்கியமா அந்த ஆட்கள் மரத்துக்கு மேல ஏற வேண்டிய தேவை இருக்காது. ஸோ ஆட்கள் வந்து கீழே நின்றுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு வகையில பாதுகாப்பு ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ மரம் ஏறணும் அப்படின்னா அதுக்கு வந்து சில தனிப்பட்ட திறமை இருக்கணும். இப்போ எல்லாராலையும் மரம் ஏறிக்கிட முடியாது. ஸோ அந்த தனிப்பட்ட திறமை இருக்கிறவங்களால மட்டும்தான் அதுக்கு மேலே ஏறி போய் தேங்காய் பறிக்க முடியும். இப்போ இந்த மிஷினரிஸ்ன்னு சொல்லும்போது அப்படி இல்லை, யார் வேணும்னாலும், விருப்பப்படுற யார் வேணும்னாலும், அது ஒரு வேளை கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், இல்லை சின்ன பசங்களாக இருக்கலாம், யாருக்கு அதில் ஆர்வம் இருக்கோ அவங்களுக்கு மரம் ஏறணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. அவங்க அந்த மிஷினை பயன்படுத்திட்டு எங்கள் வேலை பறிச்சிக்கலாம். ஸோ முக்கியமாக வந்து அதுக்கு ஏறணும், மரம் ஏறணும் அப்படிங்கிற ஒரு திறமை வந்து இங்கே நமக்கு தேவைப்படுது. யார் வேணாலும் இதை வந்து மிஷினை பயன்படுத்தி யூஸ் பண்ணி தேங்காய் பறிச்சிக்கலாம்.
ஐயா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு கருவியை வந்து நம்ம தயாரிக்கணும், அதை உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம், அடுத்தடுத்து இந்த கருவியை உருவாக்குறதுக்கு என்னென்ன பொருட்களை நீங்க தேர்வு செஞ்சு எப்படி இதை வடிவமைச்சீங்க, அதனுடைய ஆரம்ப காலகட்ட பணிகள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
ஆரம்பத்துல நாங்க முதல்ல வந்து ஒரு மெக்கானிசம்ல இங்க வந்தோம், அதாவது ஒரு கேமரால ஒரு மெத்தட் போட்டு மிஷின்ல மரத்துல ஏற்றலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி, அதுக்கு ஆரம்பத்தில் சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி ட்ரை பண்ணோம். பட் ஒரு 1-2 வருஷம் ட்ரை பண்ண போகிறவங்க மிஷின் வந்து மரத்தில் ஏறலை. ஸோ அந்த மெக்கானிசமே ஃபங்க்ஷன் ஆகலை. அதுக்கு பிறகு அதை வந்து தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறமா புதுசாக திரும்ப ஒரு கான்செப்ட்ஸ் டிசைன் பண்ணி, அதுக்கு பிறகு ஒரு செட் ஆஃப் பார்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி, பிறகு தான் அந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரிங் மெத்தட் போட்டு நாங்கள் வந்து மரத்தில் ஏற்றோம். ஸோ அது வந்து மேலே ஏறுச்சு. ஆனா அதுக்கு பிறகு அந்த கொலையை வெட்டுறது, அதாவது வந்து கொலையை பர்டிகுலரா எந்த கொலையை நம்ம திங்க் பண்ணி வெட்டணும்னு நினைக்கிறோமோ அந்த கொலையை வெட்டுறதுக்கு, அந்த மேல கற்றை வந்து அந்த கொலைக்கு மேல கொண்டு போறதுக்கு அந்த பொசிஷனிங் சிஸ்டம். ஸோ அது வந்து ஆரம்பத்துல நாங்க ஒரே ஒரு கார் சிஸ்டம் மட்டும்தான் வச்சிருந்தோம். பிறகு நம்ம ட்ரையல் எடுக்கும்போது அதுக்கூட தேவைகள் நிறைய தேவைப்பட்டு, ஏன்னா மிஷின் பேச்சுலாம் நம்மளுக்கு நேரம் போய் நிற்காது, கொஞ்சம் பெண்டாகி நிற்கும். அப்போ நம்ம அதுக்கு ஒரு சிஸ்டம் பண்ணணும். அதே மாதிரி கட் பண்ணும்போது வந்து நேரடியாக கட் பண்ணணும், மேலேருந்து கீழே கட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருந்துச்சு. அப்போ அதுக்கு ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணலாம். இப்படி ஒவ்வொரு ட்ரையல் எடுக்க தான் நம்ம ஒவ்வொரு அட்வான்ஸ்மெண்ட்டும் பண்ணி கொண்டு வந்துருக்கோம்.
ஐயா, இப்போ இந்த ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கருவியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப, இத கருவியை உருவாக்குறதுக்கு அல்லது வடிவமைக்கிறதுக்கு நிறைய மூலப்பொருட்கள், ஒரு கருவியை வந்து உருவாக்கணும், அதுக்கு மோட்டர் வேணும், அதனுடைய அமைப்பு முறைகளுக்கு நிறைய கருவிகள்லாம் தேவைப்படும், அந்த கருவிகள்லாம் எப்படி வாங்கி இத ஒருங்கிணைத்தீங்க, அந்த ஒருங்கிணைப்பு பணியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60% ஆஃப் தி பார்ட்ஸ் வந்து ப்ரொப்ரைட்டரி பார்ட்ஸ். ப்ரொப்ரைட்டரினா நம்மளோட ஓன் டிசைன் பார்ட்ஸ், அதாவது அது வந்து இந்த மிஷினுக்காகவே டிசைன் பண்ணது. அதுப்போ அது வந்து நானே இப்போ கையில் டிசைன் பண்ணுவேன். நாங்கள் அதுக்கு பிறகு அதை வந்து சென்னையில் கொடுத்து, அது பிளாஸ்டிக்காக சில பிளாஸ்டிக் பார்ட்ஸு, அலுமினியம் பார்ட்ஸு, காஸ்டிங் பார்ட்ஸு, ஷீட் மெட்டல் பார்ட்ஸு, அது மாதிரி வந்து எஃப்ஆர்பி, இந்த மாதிரி பல மேனுஃபேக்சரிங் மெத்தட்ஸில் நம்ம அந்த பார்ட்ஸ் அங்கே தயாரித்து இங்கே கொண்டு வருவோம். மீதி ஒரு 40% பார்ட்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் பார்ட்ஸ். அது வந்து மார்க்கெட்ல ஆல்ரெடி கிடைக்கக்கூடிய பார்ட். அது நீங்க சொன்ன மாதிரி மோட்டார்ஸ், அதுக்கப்புறமா பியரிங்ஸ், ஃபாஸ்ட்னர், போல்ட்ஸ், நட்ஸ், அது மாதிரி இந்த கட்டர் செயின்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் பார்ட்ஸ். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் பார்ட்ஸை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சோர்ஸ் பண்ணி, இப்போ மோட்டார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 7-8 மோட்டார்ஸ் வந்து நம்ம ட்ரையல் எடுத்திருப்போம், வேற வேற மோட்டார்ஸ் வேற வேற ஆர்பிஎம் ட்ரையல் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் எந்த மோட்டார் வந்து நமக்கு இந்த வெயிட்டை கரெக்டாக கொண்டு போகுது அப்படிங்கிறத ட்ரில் டவுன் பண்ணி நம்ம ஒரு மோட்டார் செலக்ட் பண்ணோம். ஸோ இப்படி எல்லா மோட்டார்ஸ், ஸ்டாண்டர்ட் பார்ட்ஸ், அது மாதிரி மேனுஃபேக்சரிங் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வெளியிலேருந்து இங்கே கொண்டு வந்து நாங்கள் எங்கள் தோப்பில் வச்சு அதை அசம்பிள் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் இதை ட்ரையல் எடுத்துருக்கோம்.
ஏன் இந்த கருவியை நீங்கள் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்கு எவ்வளவு தொகை வந்து செலவானது, அது எப்படி பிரித்து என்ன பொருட்கள் வாங்கணும், இது எப்படி ஒருங்கிணைக்கும் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை நீங்கள் எப்படி இங்கே தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவேன்.
அது உற்பத்திங்கிறது வந்து இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணது வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. ஸோ நாங்கள் வந்து ஆட்டோமொபைல் கம்பெனிஸுக்கு நாங்கள் பார்ட்ஸ் சப்ளை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸுக்கு சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணும்போது பார்ட்ஸ் சப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நான் 16 வருஷமாக மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருந்ததுனால எனக்கு அது ஒவ்வொரு பார்ட்ஸும் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். அதே மாதிரி வந்து சிங்கப்பூரில் வந்து நாங்கள் அசம்பிளி யூனிட்டில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு இப்போதைக்கு இந்த அசம்பிளி பண்றதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குது.
இப்ப ஒரு தென்னை மரத்துல ஒரு தேங்காயை வந்து இந்த கருவியை பயன்படுத்தி பறிக்கணும் அப்படின்னா, இப்ப இந்த கருவியை எப்படி பயன்படுத்தி அந்த தேங்காய்களை வந்து பறிக்கணும், இதனுடைய பயன்பாட்டு முறைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
அதான் இப்ப நம்ம அந்த மிஷின் வந்து ட்ராலில இருக்கும். ஸோ நம்ம எந்த மரத்துல தேங்காய் பறிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ட்ராலியை வந்து அந்த மரத்தை நோக்கி கொண்டு போய் அந்த மிஷினில் இருக்க ஃப்ரெண்டில் ஒரு டோர் இருக்கும், அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மரத்தோடு சேர்த்து இதை விட்டுருவோம். அந்த ட்ராலி அப்படியே போய் சேர்ந்து நிற்கும். அது ட்ராலிக்கு கீழே இருக்கக்கூடிய லெக்கு வந்து மரத்துக்கு ஏற்றவாறு அட்ஜஸ்ட் ஆகிக்கும், நம்ம சேர்ந்து நிற்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் ஓப்பன் பண்ண டோரை திரும்ப லாக் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் அந்த கீரை மட்டும் மாட்டிட்டு ஸ்விங் போட்டு லாக் பண்ணிட்டோன்னா நம்ம கொஞ்சம் ஒதுங்கி நின்று கையில் இருக்கக்கூடிய டேபில் மிஷினை வந்து ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணி நம்ம மேலே கொண்டு போகலாம் மிஷினை. ஸோ அது கிளைம்பிங் அப்போ கொடுத்தோம்னா அது பாட்டு மேலே போயிடும். ஸோ மேலே போனதுக்கு பிறகு நம்ம வந்து அந்த கேமராலேயே பார்த்துடலாம் நம்ம எந்த கொலையை வெட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா அந்த கொலைக்கு பக்கத்தில் அந்த மிஷினோடைய இப்போ வந்து கிளைம்பர் யூனிட் வந்து மேலே கொண்டு போயிடும். ஸோ மேலே வந்து கட்டிங் யூனிட் இருக்குது, பொசிஷனிங் அண்ட் கட்டிங் யூனிட். அந்த கட்டிங் யூனிட்டில் தான் வந்து பிளேட் இருக்கும். ஸோ நம்ம எந்த கொலையை வெட்டணுமோ அதுக்கு பக்கத்தில் வந்து நம்ம அந்த பிளேடை கொண்டு போகணும். ஸோ அதுக்கு நமக்கு முன்ன கொண்டு போகணுமா, பின்னாடி கொண்டு போகிறது, இடது பக்கம் வலது பக்கம் வளைக்கிறதுக்கு, அதை மேலே தூக்குறது, கீழே இறக்குறது, ஸோ இதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுகளை பயன்படுத்தி நம்ம கரெக்டாக வந்து அந்த கொலைக்கு மேலே இந்த பிளேடை கொண்டு போயிடும். கொண்டு போனதுக்கு பிறகு நம்ம கட்டரை ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணிட்டு அதை நேரம் மேலே இருந்து அந்த பிளேடை கொஞ்சம் ஸ்லோ மெதுவாக கீழே இறக்கிட்டா போதும், அது வந்து அப்படியே வெட்டிக்கலாம். ஒரு ஒரு கொலை வெட்டிக்கலாம் போட்டுச்சுன்னா அதுக்கு அடுத்தது திரும்ப அந்த பிளேடை தூக்கி நம்ம வெளியில் கொண்டு வந்துட்டு அதுக்கு அடுத்தது நம்ம அந்த காரை மூவ் பண்ணி அடுத்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் பெரும்பாலும் இப்போ ஒரு கொலை இந்த பக்கம் வெட்டினோம்னா பெரும்பாலும் அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் அடுத்த கொலை வெட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த கட்டரை யூனிட்டை கொண்டு போய் திரும்ப அடுத்த கொலையை நம்ம கட் பண்ணி, ஸோ எல்லா ஆப்ரேஷன்ஸும் பண்ணிட்டோம், நம்ம ரெண்டு கொலை வெட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கு பிறகு அந்த கட்டரை ஆஃப் பண்ணிட்டு நம்ம மிஷினை வந்து கிளைம்பிங் டவுன் கொடுத்து கீழே கொண்டு வந்து அது நேரம் என்ன பண்ணோம்னா திரும்பவும் வந்து அந்த ட்ராலிலே வந்து உட்காந்துரும். ஸோ மிஷின் வந்து ட்ராலிலே உட்காந்துரும். அதுக்கு பிறகு நம்ம அந்த ஃப்ரண்டில் அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு அந்த மிஷினோட சேர்த்து அந்த ட்ராலியை வெளியெடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு நமக்கு அடுத்த மரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம திரும்ப அந்த ட்ராலியை வந்து எடுத்துடலாம்.
ஐயா, அதே போல இந்த தென்னமரத்துல அந்த குலைகள் வெட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த கருவியை பனை மரத்திலையும் பயன்படுத்தலாமா? அதுக்கு எப்படி, அதனுடைய பயன்பாட்டு முறைகள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இப்ப இருக்கக்கூடிய இதே மிஷினை வந்து பயன்படுத்த முடியுமான்னு கேட்டா கொஞ்சம் சிரமம் தான். ஆனா நாங்க வந்து அதுக்கான முயற்சிகள் இப்ப எடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ பனை மரத்திலையும் வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு. ஆனா பனை மரத்தை பொறுத்த அளவுல வந்து இப்போ தென்னமரத்தில் வந்து தேங்காய் மட்டும் எடுக்கிறோம், பட் பனை மரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு பதனியும் எடுக்க வேண்டிய தேவை இருக்கும். எங்கள் ஊரில் அக்கானின்னு சொல்லுவோம், அந்த பதனியும் எடுக்க வேண்டிய தேவை இருக்கும். அப்போ அதையும் வந்து அது எடுக்கிறதுக்கும் ஒரு சின்ன மெக்கானிசம் கொண்டு வரணும் அந்த மிஷினில், அப்புறம் கட்டிங் கூட அதுக்கு ஆட் பண்ணணும். ஸோ அதை ஆட் பண்ணி நாங்கள் பனை மரத்துக்கும் இந்த மாதிரி ஒரு மிஷின் கொண்டு வருவோம். ஸோ முதல்ல வந்து தென்னை மரத்துக்கு கொண்டு வந்து மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நாங்கள் பனை மரத்துக்கு ஒர்க் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து பாக்கு மரத்துக்கும் இது மாதிரி ஒரு மிஷின் ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா பனை பாக்கு மரத்துக்கு கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும், ஸோ இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய இஷ்டம் கிடையாது, அதனால கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். பட் இந்த மூணு மரத்துக்குமே நாங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி பிளானிங் இருக்கேன்.
ஐயா, இந்த கருவியினுடைய பயன்பாடு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்த மின்சார சக்தியினோட உதவியோட செயல்படக்கூடிய கருவியா, அல்லது தனிப்பட்ட முறையில் பேட்டரி அல்லது சார்ஜபிள் பேட்டரி அந்த மாதிரி இதனுடைய அந்த அமைப்பு எதனுடைய பயன்பாட்டில் இயங்கக்கூடியதா நீங்கள் வடிவமைச்சிருக்கீங்கய்யா?
ஐயா, இது வந்து இந்த லித்தியம் அயன் பேட்டரின்னு சொல்கிற பேட்டரி தான். இந்த பேட்டரி வந்து இப்போ நம்ம இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் கார்ஸ்லாம் வருது, எல்லாமே அந்த லித்தியம் அயன் போடுறாங்க. அது இப்போ இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி பேட்டரிஸ். ஸோ அந்த பேட்டரி தான் நம்ம இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மிஷினுக்கு உள்ளேயே இந்த பேட்டரி வந்து அடங்கிடும் அந்த இது. ஸோ கிளைம்பர் யூனிட்டில் ஒரு செட் பேட்டரி இருக்கும், கட்டிங் யூனிட்டில் ஒரு செட் பேட்டரி இருக்கும். இந்த பேட்டரிஸை வந்து நம்ம தேவையை பொறுத்து, இப்போ நம்ம ஒரு 40 மரம் 30 மரம் 40 மரம் ஏற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு சார்ஜ் போடணும் அப்படின்னா நம்ம அந்த மிஷினோட கொண்டு போய் பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துல சார்ஜ் போட்டுக்கலாம், அது பேட்டரி சார்ஜ் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப கண்டினியூ பண்ணி ஹார்வெஸ்டிங்கை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது முழுக்க முழுக்க பேட்டரி சார்ஜ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இவை தவிர அந்த கருவிகளில் வேற என்னென்னலாம் விவசாயத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாங்க ஐயா?
இதை வந்து நாங்கள் சேலத்தில் ஒரு எக்ஸிபிஷனில் வச்சுருந்தோம். அப்போ அங்கே வந்த சில நண்பர்கள் பார்த்துட்டு தென்னை மரத்தில் வந்து இப்போ நிறைய இந்த பூச்சி தொல்லைகள் எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு சில மருந்து அடிக்கிறதுக்கு சில முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கோம், அது எதுவும் இதுவரை சரியாக அமையலை. ஈவன் ட்ரோனில் கூட ட்ரை பண்ணோம், ஆனால் சரியாக அமையலை. ஸோ நீங்கள் அதை முயற்சி பண்ணலாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் நல்ல யோசனையாக இருந்துச்சு. ஸோ இப்போ நாங்கள் இதுக்கு கூடயே இந்த மிஷின்லேயே இன்னும் ஒரு செட்டப் பண்ணி நமக்கு கட் பண்ணால் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து மருந்து அடிக்கிறதுக்கும் மருந்தையும் வந்து செல் பண்ணி கொண்டு போய் மேலே கொண்டு போய் நமக்கு எந்த பர்டிகுலர் ஓலையில் அடிக்கணும், ஏன்னா இப்போ இந்த வெள்ளைக்கீக்கள்லாம் ஓலைக்கு அடியில் தான் இருக்குன்னு இருக்குதா சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கு நம்ம மருந்து அடிக்கிறதுக்கும் வடிவமைச்சிருக்கலாம்.
ஐயா, இந்த விவசாய கருவி தவிர நீங்கள் உங்களுடைய நிலத்தில் என்னென்ன பயிர்களை நீங்கள் பயிரிட்டு விவசாயம் செய்கிறீங்க ஐயா?
விவசாயம் அப்படிங்கிறது நாங்கள் முழு நேரமாக கிடையாது, நான் வந்து இதுதான் மிஷினரிஸ் பண்ணுறதுல தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். பட் ஆனாலும் எங்கள் தோட்டத்தில் வந்து நாங்கள் தென்னை நிற்குது, அது போக வந்து மாவு பிளாவு ஆயினி நிற்குது, அது மாதிரி வந்து நெல் நிற்குது, நல்ல மிளகு வச்சுருக்கோம். அதாவது நமக்கு வீட்டுக்கு தேவையான பழங்கள்ல வந்து காய்கறிகள் அதுகளை வந்து அந்த 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 தோட்டத்துலேருந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அதுக்கு தேவையான மரங்கள் எல்லாம் வச்சு நாங்கள் எடுத்துருக்கோம். சில நேரங்களில் கிழங்கு வைப்போம், அதே மாதிரி வந்து இந்த உளுந்து பயிரெல்லாம் கூட விதைச்சி வருஷத்துக்கு ஒருக்கா விதைச்சி எங்கள் வீட்டு தேவை நாங்கள் அதை இல்லை வீட்டு தேவைக்கு நாங்கள் போட்டு எடுத்துக்கிறோம். கிழங்கு அதே மாதிரி தான் வீட்டு தேவைக்கு நம்ம போட்டு எடுத்து பயன்படுத்துகிறோம். வாழை மரம் வச்சுருக்கோம். ஸோ நமக்கு தேவையான பழங்கள் கொஞ்சம் காய்கறிகள் அதெல்லாம் நாங்கள் அதில் போட்டு எடுத்துக்கோம்.
ஐயா, இப்போ இந்த விவசாயத்துக்கு நீங்கள் பண்ணுறப்ப பொதுவாக விவசாயம் அப்படின்னாலும் இன்றைக்கி விவசாயத்துக்கு நிறைய விவசாயிகள் சொல்கிறது இந்த நீரினுடைய அளவு அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது, நீர்ப்பாசனம் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு கருத்தாக பார்க்கப்படுது. இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய இந்த விவசாயத்துக்கு நீரினுடைய தேவை, நீர்ப்பாசனம் எப்படி பண்ணுறீங்க, அதுக்கு போதுமான அளவு நீரினுடைய பயன்பாடு அந்த வசதிகள் உங்கள்கிட்ட இருக்காங்க ஐயா?
ஆமாம், எங்கள் தோப்பில் வந்து மோட்டர் கிணறு இருக்குது, மோட்டர் வச்சுருக்கோம், மேலே வந்து பைப்ஸ் போட்டிருக்கோம். ஆனால் பெரிய அளவில் நாங்கள் மரங்களுக்கெல்லாம் அப்படி நீர்ப்பாசனம் பண்ணுறதில்லை. பட்டு சில நேரங்களில் இப்போ நல்ல மிளகு வைக்கிறோம், அது முதல்ல கொஞ்ச நாள் வளர்ந்து வர்றதுக்கு சில நேரங்களில் நாங்கள் நீர் பைப்பில் கொண்டு கொடுத்துருக்கோம். மற்றபடி தோட்டங்கள் இப்போ காய்கறி போடும்போது காய்கறிகளுக்கு நாங்கள் ரெகுலராக வந்து நீர் பாய்ச்சிட்ருக்கோம், தண்ணீர் கூட கொடுப்போம். மற்றபடி எங்கள் இடத்த எங்கள் மாவட்டத்தை பொறுத்தவரையில் பெரும்பாலும் நல்லா மழையே இருக்கும், அதனால பெரிய அளவில் நீர்ப்பாசனம் ரெகுலராக பண்ணணுமான்னு தேவை இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. இப்போ நாங்கள் புதுசாக வச்சோம் அப்படின்னா தை வச்சோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நல்லா வெயில் இருக்கு அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் தண்ணி காமிச்சோம்.
ஐயா இப்போ பொதுவாக அதாவது இந்த விவசாயம் செய்யணும் அப்படிங்கிறப்ப முதல்ல எந்த ஒரு விவசாயம் செஞ்சாலும் முதல்ல உரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு இயற்கை உரங்களை வலியுறுத்த சொல்லி நிறைய இன்னைக்கு விவசாயம் சார்ந்த அதிகாரிகள் தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டே வர்றாங்க. உரமாக இருந்தாலும் சரி பூச்சிகளாக இருந்தாலும் சரி எல்லா பூச்சி விரட்டியுமே இயற்கை முறையில் அந்த பூச்சி விரட்டிகளுக்கு உண்டான மருந்துகளை இயற்கையாக தயாரித்து அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் அந்த இயற்கை உரம் பயன்படுத்துறீங்களா, அதில் வரக்கூடிய பூச்சிகள் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா.
எனக்கு வந்து அந்த பூச்சிக்கொல்லி அந்த மாதிரி உரங்கள் அந்த பயன்படுத்தலை எனக்கு உடன்பாடு கிடையாது. அது இயற்கையிலாம் அப்படிதான். நான் பொதுவாக வந்து அந்த செடி நடும்போது கொஞ்சம் மாட்டு சாணம் கொஞ்சம் போட்டுப்போம், போட்டு அந்த போட்டு நடுவோம். அதுக்கப்புறமா வந்து நான் எந்த விதமான மருந்துகளும் அதில் வந்து போடுறது கிடையாது. சில நேரங்களில் சில செடிகள் நம்ம காய்கறி நடுவோம், சில செடிகள் வந்து கொஞ்சம் புழு வரும் நாசாகும் அப்படின்னா அதை வந்து பிடிங்கி ஒதுக்கி வச்சுருவோம். மற்றபடி நாங்கள் எதுவும் மருந்து அடித்து எடுக்கிறதில்ல. ஏன்னா நம்ம வீட்டு நம்ம எடுக்கிறதுனால நாங்கள் எந்த விதமான மருந்துகளோ அதுக்கு மேலே வந்து ஊட்டச்சத்து உரங்களோ எதுவுமே போடுறது கிடையாது. டிப்பிக்கலாக ஒரு ஆர்கானிக்காக அதை அதுவாட்டே வளர்ந்து வந்து அதுவாட்டே நம்ம காய்தார மாதிரி தான் நாங்கள் வந்து.
வேற இந்த விவசாயத்துல வேற ஏதாவது ஒரு அதிகபட்சமா ஒரு பயிர்கள் செய்யணும், வேற புதிய ஒரு முயற்சி ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சிந்தனைகள் ஏதாவது செயல்பட்டு அதை நீங்க பயன்படுத்தணும்னு உங்களுடைய யோசனையில இருக்கீங்களா ஐயா?
ஆமா, எனக்கு வந்து மெயினா வந்து விவசாயத்துக்கான கருவிகள் நிறைய செய்யணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. ஸோ அதுக்கான இப்போ நாங்கள் இந்த மிஷின் பண்ணியிருக்கோம். அடுத்தது இதே மாதிரி பல மிஷின்கள் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணுவோம். அது ஒன்று. மற்றபடி என்னுடைய விவசாயத்தை பொறுத்தவரையில் எனக்கு என்னென்னா நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து நம்ம உணவுக்கு தேவையான அனைத்து இதையும் நம்மளே உற்பத்தி பண்ணி எடுத்துக்கணும், ஒரு சுயசார்பு கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. இப்போதைக்கு நாங்கள் பழங்கள் காய்கறிகள்லாம் நாங்களே போட்டு நாங்கள் எடுத்துக்கிறோம். இனி இன்னொரு 5-10 வருஷத்தில் நமக்கு தேவையான நெல் மற்ற உணவுப் பொருட்களையும் நாங்களே உற்பத்தி பண்ணி எடுக்கிறதுக்கு முயற்சிகள் எடுப்போங்க.
இப்போ பெரும்பாலும் விவசாயம் பண்ணுறவங்க தங்களுடைய தேவைகளுக்கு போக இதை சந்தைகளுக்கு போய் சந்தைப்படுத்தணும், அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை வேளாண்மைக்கு பயன்படுத்திக்கணும், அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய பொருளாதார மேம்பாட்டுக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்னா பரவாயில்ல, எல்லா விவசாயிகளும் இந்த செயல்பாட்டை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த விவசாயத்திலேருந்து வரக்கூடிய வருமானம் உங்களுடைய அந்த குடும்பத்தினுடைய பொருளாதார தேவைகளை எந்த அளவுக்கு பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் இருக்குங்க ஐயா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
இப்போ நான் எங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன இடம் தான், அதனால நாங்கள் அப்படி வெளியில் இப்போ தேங்காய் மட்டும்தான் நாங்கள் எங்கள் தேவை போக நாங்கள் வேலை வெளியில் விட்டு விட்டுக்கிறோம். பட் அதுவும் வந்து பெரிய அளவில் லாபம்லாம் சொல்ல முடியாது. அது தவிர மற்ற இதெல்லாமே வந்து நாங்கள் எங்கள் தேவைக்கு வீட்டு தேவைக்கு தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே கொஞ்சம் இருந்ததுன்னா இப்போ கெடுதலாக இருக்காது, நம்ம எல்லாரும் ரொம்ப ஒரு பின்னாடி சும்மா கொடுக்குறோம். மற்றபடி அதை நாங்கள் பொருளாதார ரீதியாக வந்து விவசாயத்துக்கு கொண்டு போகல. அப்படி என்ன இன்னொன்று எங்கள் கான்சன்ட்ரேஷன் வந்து பெரும்பாலும் வந்து அந்த அந்த மிஷினரிஸ்லேயே இருக்கிறதுனால நாங்கள் இது விவசாயத்தை வந்து எங்களுக்கு தேவைக்கு மட்டும் நாங்கள் போட்டு எடுத்து.
ஐயா நீங்கள் இப்படி ஒரு ஒரு விவசாயத்தில் ஒரு புதிய முயற்சியாக இந்த கருவியினுடைய பயன்பாடை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப இந்த கருவியினுடைய பயன்பாடு உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு, நீங்கள் இந்த மாதிரி கருவியை உருவாக்கியிருக்கோம் இதனுடைய பயன்பாடுகள் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விவசாய அதிகாரிகளோ உங்களுடைய விவசாய நண்பர்களோ அவங்களுடைய பார்வைக்கு அவங்களுக்கு தகவல்கள் சொல்றது இந்த மாதிரி யாராவது வந்து பார்க்கறது அந்த மாதிரி முயற்சிகள் எதுவும் செஞ்சுருக்கீங்களாங்க ஐயா?
நாங்கள் இந்த மிஷினரி இந்த நாங்கள் பண்ண இந்த தேங்காய் பொறிக்கக்கூடிய மிஷினரியை வந்து பொறியியல் துறை விவசாய பொறியியல் துறை வந்து சென்னை நந்தனத்தில் இருக்கிறாங்க. ஸோ அங்கே கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சோம். ஸோ அவங்களும் மிஷினரிஸை பார்த்தாங்க, ஒரு மரத்துல எல்லாம் ஏற்றி கட் பண்ணி எல்லாம் காமிச்சோம் பார்த்தாங்க. அவங்க சில சஜஷன் சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் சொன்னாங்க, அதையும் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்.
ஐயா இதை ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறப்ப உங்களுடைய முயற்சி உங்களுடைய செயல்பாடுகள் அல்லது யோசனைகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஐயா நீங்க ஒரு வடிவமைச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க?
இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய மிஷினை வந்து நாங்கள் எங்கள் வேலையில் பயன்படுத்திட்டு இருக்கோம். அதில் வந்து கண்டினியூஸாக பயன்படுத்தும் போது அதில் என்னென்ன ஃபெயிலியர்ஸ் வருது இல்லை அதில் நம்ம என்னெல்லாம் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம், ஸோ குறிப்பாக வந்து இப்போ ஒரு மரத்து தான் அந்த போய் அதை தேங்காய் பறிச்சு வரக்கூடிய டைமை வந்து எப்படியெல்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒர்க்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறோம். அதே மாதிரி வந்து இதை சந்தைப்படுத்துவதற்கு தேவையான பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் தேவையான மோல்டு தயாரிப்புகள் அதே மாதிரி ஒரு அசம்பிளி யூனிட் ஸோ அதெல்லாம் தயாரிக்கிற முயற்சிகள்லையும் நாங்கள் இப்போ இறங்கிட்டுருக்கிறோம்.
இந்த கருவிகளை நீங்கள் வந்து பயன்படுத்தும் பொழுது இந்த கருவிகளுடைய பயன்பாடு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கும், இந்த கருவிகள் பயன்படுத்துறதுனால நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் அல்லது சிக்கல்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இந்த மாதிரி இந்த கருவியை பயன்படுத்துறதுனால இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கு, இப்போ ஒரு பிரச்சனைகள் வருது, இதை சமாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் ஏதாவது இருக்காங்கய்யா? அதை எப்படி நீங்க கடந்து வர்றீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம நாங்கள் ஆரம்பத்தில் வந்து அது மரத்தில் ஏறக்கூடிய வீலை வந்து நாங்கள் மெட்டலில் தான் பண்ணிடுறோம், மெட்டல் வீல். அது என்ன ஆகும்னா மரத்தில் ஏறும்போது மரத்தில் வந்து ஒரு சின்ன இம்பாக்ட், அது மரத்தில் வந்து ஒரு ஒரு கொத்து கொத்தி போயிட்டு வர்ற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால மரத்தில் வந்து ஒரு சின்ன இம்ப்ரெஷன் அது வந்து உருவாயிட்டுருக்கு. அதுக்கு பிறகு அது வந்து நல்லதில்லை அப்படின்னு இன் பண்ணி அதுக்கு பிறகு அந்த வீலை வந்து நாங்கள் மாற்றி அமைச்சோம். அலுமினியம் போட்டு பார்த்தோம் வரல, பிளாஸ்டிக் போட்டு பார்த்தோம் வரல, அப்புறமா ரப்பர் வீல் போட்டிருக்கோம். ஸோ ரப்பர் வீல் போட்டு ரப்பர் வீலில் தான் இப்போ நாங்கள் பயன்படுத்திட்டுருக்கோம். ஆனால் ரப்பர் வீலில் என்ன ஆகுதுன்னா மரத்தை எதுவும் டேமேஜ் பண்ணாது, ஆனால் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அந்த வீல் வந்து பயன்படுத்த முடியாத அளவுக்கு போயிடுது ரப்பர். அதனால் அதுக்கு வந்து இப்போ வந்து ரெண்டு மெட்டீரியல் போடுற மாதிரி, அலுமினியம் போட்டு அதுக்கு மேலே ரப்பர் மோல்டு பண்ணுற மாதிரி, இது மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. பட் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நாங்கள் போயிட்டோம்.
ஐயா, இது வரைக்கும் புதிய முயற்சியாக ஒரு தென்னை மரத்தோடு ஏறக்கூடிய கருவியை ரொம்ப யோசிச்சு அதனுடைய பயன்பாடுகள் என்ன, அதை வடிவமைச்சு அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு ஒரு நல்ல ஒரு புதிய கண்டுபிடிச்சு விவசாயத்துக்கு பயனுள்ள ஒரு சாதனையை செஞ்சிருக்கீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா.
நீங்க என்ன தொடர்பு கொண்டு பேசி இந்த மாதிரி சில ஒரு நேர்காணல் எடுத்ததுக்கும் இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பண்பலைக்கு என்னோட நன்றிகள்ங்க.
நேர்களே, இதுவரை தேங்காய் வெட்டும் கருவியை பற்றி நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய பெனின்லால் கிங்ஸ்லி அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380007950 என்ற எண்களிலும், புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.